මිලට මීරසයිද උතුම ලෙබ්බේ ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 10ක කාලයක් ඔබතුමන්ට.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. සභේගේ තලමද අංගම් තලවර අවර්ගලේ 2026 ஆண்டு வரவு செலவுத் திட்ட விவாதத்திலே கலந்து கொண்டு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2025 ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவுத் திட்ட யோசனைகளை குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகள் கிழக்கு மாநில மக்களுக்கு எதிர்பார்த்தது போன்று அமையவில்லை என்பதனை நாங்கள் நாடாளுமன்றத்திலே மக்களுடைய பிரதியில் முன்வைத்தோம். கிழக்கு மாநிலத்தின் அபிவிருத்திகளுக்கான நிதியினை இந்திய அரசாங்கத்திடம் பெற்றுக் கொள்வதாக வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளே கௌரவ ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு வருடம் சென்ற நிலையிலும் கிழக்கு மாநிலத்துடன் இதுவரை இந்திய அரசாங்க நிதியிலே அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் ஆரம்பிக்கப்படாமல் உள்ளது என்ற அந்த கவலையான செய்தியை இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2025 ஆண்டு கௌரவ ஜனாதிபதி அவரினால் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளையும் 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் வரை செலவு செய்யப்படாத நிதிகளையும் இப்பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ தலைவர் அவர்களே, முதலாவது தலைப்பு எண் 1-25 45,593 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 19.145 மில்லியன் தான் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 42% புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சிக்கு 14,467 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது 2025. ஆனால் செலவு செய்யப்பட்டிருக்கிறது 5,670 மில்லியன். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சி 51,62,926 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 34,411.539 செலவழிக்கப்பட்டிருக்கிறது 66%. பாதுகாப்பு அமைச்சி 440.354 மில்லியன் செலவழிக்கப்பட்ட தொகை 297.291 மில்லியன் 67%. நீதி மற்றும் தேசிய இணைப்பு தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சி 54,307 மில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 26,566 மில்லியன் 49%. சுகாதார மற்றும் பொதுசேன அமைச்சிக்கு 519 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே 274 மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. 53rd இருக்கிறது. வெளியுறவு வெளிநாட்டு அமைச்சிக்கு 21,773 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 12 மில்லியன் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. 57%. இவ்வாறு போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சு 489 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 240.805 செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 49%. விவசாய நீர்ப்பாசன கால்நடை அமைச்சிக்கு 218.382 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1.1 மில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்க 46% கிடைக்கப்படுது. நகரப்புற மேம்பாட்டு அமைச்சு இருக்கிறது. இவ்வாறு எல்லா அமைச்சுகளுக்கும் ஒதுக்கப்பட்ட பணங்களிலே நீண்ட பண நிதிகள் செலவழிக்க முடியாத ஒரு நிலைமை இந்த கடந்த 2025 ஆண்டிலே ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே அமைச்சுகளுடைய நிதிகள் செலவு செய்யாமல் இருக்கிறது. கௌரவ தாசாளர் அவர்களே, இது ஏன் செலவு செய்யாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் யோசிக்கணும். ஏனென்றால் நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லோருமே 225 பேர் வந்து இந்த நாட்டிலே மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்கிறோம். அமைச்சர்கள் அமைச்சுக்கள் எல்லாம் பணம் ஒதுக்குறார்கள். ஆனால் 10ஆம் மாதம் பார்க்கின்ற போது பணம் ஒன்றும் செலவழிக்காத ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இது இந்த வருடம் செலவழிக்க வேண்டிய பணம் திரைசேரிக்கு போய் மீண்டும் அடுத்த வருடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சில அமைச்சுகள் உண்மையிலே 60% செலவழிச்சிருக்கிறார்கள். ஆனால் மற்ற அமைச்சுகள் நான் ஏற்கனவே 35% வரை குறைந்திருக்கிறது. எனவே அடுத்த வருட நிதி ஒதுக்கீட்டிலே கௌரவ அமைச்சர்களும் ஜனாதிபதி நிதி அமைச்சர்களும் ஒன்றிணைந்து இந்த நாங்கள் ஒவ்வொரு வருடம் ஒதுக்குற பணங்கள் திரும்பி போகாத வரையிலே இந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து இந்த பட்ஜெட்டிலிருந்து மக்கள் நிறைய எதிர்பார்த்தார்கள். இந்த நமது நாட்டு மக்களுடைய விவசாயிகள் எதிர்பார்த்தார்கள் ஏதாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. அதே போன்று நான் நினைக்கிறேன் 35,000 எங்களுடைய பட்டதாரிகளும் எதிர்பார்த்தார்கள். உண்மையிலே இந்த நாடு நல்ல ஒரு நிலைமையை அடைவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு அவர்களுக்கு நிறைய பலனடையக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் விவசாயிகள் இந்த நாட்டில் முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய நல்ல பணிகளை செய்வதற்காக நான் நினைக்கின்றேன் ஏதாவது ஒரு குறைநிரப்பு பிரதியாவது கொண்டு வந்து நீங்கள் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கேட்பதோடு இந்த நாட்டிலே 35,000 பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக, ஒவ்வொரு வரவு செலவு திட்டம் ஊடாகத்தான் கடந்த காலங்களில் பட்டதாரிகளுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இதற்கும் ஒரு மாற்று தீர்மானத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து என்னுடைய இன்னும் ஒரு விடயம், கடந்த வருடங்களிலே புதிய மருத்துவ பீடங்கள் தாவிக்கப்பட்டுள்ள சபரகமுக, மொரட்டுவ, ருகுனு, ஊவா, வில்லசே மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களுக்கான மருத்துவ பீடங்களின் அபிவிருத்திக்காக வரவு செலவு திட்டத்திலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 11,000 மில்லியன் நிதியை ஒதுக்கப்பட்டுள்ளமை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே நாங்கள் கிழக்கு மாநிலத்துக்கு போன முறை நிதி ஒதுக்க காணாது என்று சொன்னோம். ஆனால் இந்த பட்ஜெட்டிலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கணிசமான அளவு எங்களுடைய குறிப்பாக கிழக்கு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கிறார்கள். அவருக்கு அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் சார்பிலே என்னுடைய மாவட்டத்துக்கும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்துக்கும் அவர் உதவி செய்திருக்கிறார். எனவே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் எனது மக்கள் சார்பிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சுமார் 220 ஏக்கர் பரப்பளவிலே ஒளிவில் அமைந்துள்ளது. ஏறத்தால 10,000 மாணவர்களும் 250 ஆசிரிய கல்வி ஊழியர்களையும் உள்ளடக்கிய ஒரு பல்கலைக்கழகமாகும். சென்ற 1996 மே மாதம் 15ஆம் தேதியில் இருந்து ஒரு தேசிய பல்கலைக்கழகமாக இங்கு வருகிறது. தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகம் கலை மற்றும் கலாச்சார பீடம், மேலாண்மை மற்றும் வணிகவியல் பீடம், பயன்பாட்டு அறிவியல் பீடம், இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் அரபு மொழி பீடம், பொறியியல் பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் ஆகிய 6 பீடங்களுடன் செயல்பட்டு வருகின்றன. இருப்பினும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் இதுவரையும் நிறுவப்படாமல் உள்ளது. எனவே தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குரிய மருத்துவ பீடத்தை அவசரமாக நீங்கள் நிறுவ வேண்டும் என்று நான்
கேட்டுக்கொள்கிறேன்.
சபாவித்துமா மாட்டேன், வினாடி பகலவா திரும்பினா தென்கிழக்கு பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சுகாதார சேவைகள் மற்றும் பல்கலைக்கழகத்தின் மூலாபய ஆற்றலையும் கருத்தி கொண்டு அக்கறை பெற்று நிந்தவூர், சம்மாந்துறை, கல்முனை மற்றும் அட்டாளக்கேணி, ஒளிவில், பாலமுனை ஆகிய வைத்தியசாலைகளால் சூழப்பட்டுள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கான மருத்துவ பீடத்தினை உருவாக்கி தருமாறு எங்களுடைய நிதி அமைச்சையும் அதே போன்று எங்களுடைய கல்வி உயர்கல்வி அமைச்சையும் கோருகிறோம். உங்களுடைய அடுத்த நாயகிரேன் பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளிலே ஏதாவது மாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய மருத்துவ பீடத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்றால் அது எல்லா இன மக்களும் ஒரு தேசிய ஒரு ஒரு யூனிவர்சிட்டியாக இருப்பதனால் அதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் நிதி அமைச்சரையும் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்களும் இருந்தார்கள். எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக இங்கே பாராளுமன்றத்திலே நிறைய பேர் பேசினார்கள். உண்மையிலே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே எங்களை பகிரங்கமாக சொல்லிவிட்டார்கள். பாராளுமன்றத்திலே ஒரு பொறிமுறையை எந்த வகையிலே பாராளுமன்ற தேர்தல் நடத்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இப்போது பாராளுமன்றத்துக்கு நமக்கு தான் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஜனாதிபதி அவர்கள் 10 பில்லியன் பணமும் ஒதுக்கியிருக்கிறேன் என்று சொல்வார்கள். எனவே கௌரவ பொது நிர்வாக உள்நாட்டு அளவில் அமைச்சர் அவர் ஒரு நீதியான மனிதர், நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர். எனவே பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சர், நீதி அமைச்சர் எல்லோருமே சேர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நமது கட்சி தலைவர்களை அழைத்து எல்லோரும் ஒரு சுகமான முறையில் ஒன்று நீங்கள் ஒரு விஷயத்திலே நீங்கள் ஒன்றாக வேண்டும் என்றால் பழைய முறையில் இந்த தேர்தல் நடத்துவதற்குரிய தீர்மானத்தை எடுத்தால் உடனடியாக தேர்தல் நடத்தலாம். ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் இந்த மாகாண சபையில் அதிகாரத்தை இல்லாமல் செய்தார். நான் மாகாண சபையிலே அமைச்சராக 2 தடவை இருந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தேன். ஒரு வெள்ள பேப்பரை காட்டித்தான் அந்த கிழக்கு மாகாண சபையிலே அந்த 20வது சட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்றால் அதுக்கு தமிழ் பேசும் கட்சிகளும் சப்போர்ட் பண்ணார்கள். கொடுத்தார்கள். ஒரு வெள்ள கடலாசியை காட்டித்தான் அவர் அதை உருவாக்கி தந்தார். எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் எல்லோருமே ஒத்துழைத்து எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
இஸ்தோத்ரேயோபதுமன்ட்ட